வார்த்தை மூலம் நீர் எங்களை மாற்ற போறதுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் இருதயங்களை திறந்திருளும் தேவாவியானவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். உலக சிநேகம் இந்த நாட்களில் பெருகி கொண்டு போகிறது. அநேகமான தேவனுடைய ஜனங்களுக்கு உலகம் என்றாலே என்ன தெரியாது. அநேக வருஷங்களாக நானும் அறியாத இருந்தேன். உலகம் பல இடங்களிலே அந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எதற்காக என்ன சொல் கிரேக்க மொழியோ அல்லது எபிரிய பாஷையோ பழைய ஏற்பாட்டிலே உபயோகித்திருக்கிறாரோ அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை அறியாவிட்டால் அவர் சொல்லும் செய்தியை தப்பப்படுவோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய ஜனத்துக்கு உலகம் என்றால் என்னென்று தெரியாது. உலகத்தை நேசிக்க கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் நான் என்ன செய்வது, உலகம் என்றால் என்ன? சகோதரர்களே, கிரேக்க பாஷையிலே இரண்டு வித்தியாசமான சொற்கள் இருக்கிறது. இரண்டுக்கும் உலகம் என்று ஒளிபெயர்த்திருக்கிறார்கள். சில இடங்களிலே கிரேக்க பாஷையிலே அயோன் AION அது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. உதாரணமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலம் ஒரு நேரத்தை குறிக்கிறது. An age or a season. இப்பொழுது கிருபையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் தந்திரமாக ஆளுகை செய்கிறான். தொடர்ந்து அவனது ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. பல குடும்பங்கள் சாபங்களுக்குள்ளாய் கிடக்கிறது. பலருக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. சபைகள் வஞ்சிப்புக்குள்ளாய் கிடக்கிறது. அழைக்கப்படாதவர்கள் தங்களை மெய்ப்பொருளாக ஆக்கி கொண்டு தேவனை அறியாதவர்களும் ஓடுகிறார்கள் தங்கள் சொந்த சீற்றம் நிறைவேற்ற. இப்படியான ஒரு காலகட்டம். அதை உதாரணமாக ரோமர் 12:1 உலகத்தோடு ஒத்த வேஷம் சரியாதிருங்கள் என்று தேவாவியானவர் கூறுகிறார். அந்த இடத்திலே உலகம் என்று போடப்பட்டிருக்கிற தமிழ் சொல்லுக்கு கிரேக்க பாஷை அயோன், அதாவது காலகட்டம். இந்த காலத்திலே, இப்படிப்பட்டதான காலத்திலே இருக்கும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் அதோடு உங்களை ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை சரியல்ல. அது தேவனால் உண்டானதல்ல. அப்போ அந்த ரோமர் 12:1 உலகம் என்று போடப்பட்டது கிரேக்க பாஷை ஆயோன். இப்பொழுது நான் அதை குறித்து பேச வரவில்லை. இந்த காலத்திலே இருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் அதற்கேற்ற வேஷம் போட வேண்டாம். ஆனால் நான் சொல்லுவதை இன்னும் ஒரு சொல். பல இடங்களிலே வேறு ஒரு கிரேக்க பாஷை போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே காஸ்மோஸ், KOSMOS, காஸ்மோஸ். அந்த பாஷை, கிரேக்க பாஷையை மொழிபெயர்க்கிறவர்கள் உலகம் என்றே போட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே காலகட்டத்தை உலகம் என்று மொழிபெயர்க்கிறார்கள். இங்காலே காஸ்மோஸ் என்கிறது அதை உலகம் என்று போட்டிருக்கிறார்கள். காஸ்மோஸ் என்ற கிரேக்க பாஷைக்கு மொழிபெயர்ப்பு சொல்கிறேன், கேளுங்கள். தேவனை அறியாத ஒரு ஜனத்தின் வாழ்க்கை, நற்செய்தியை விசுவாசிக்காத, பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் அறியாமலே இருந்து கொண்டு தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கும் ஒரு ஜனக்கூட்டம், தேவனுக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை ஜீவித்துக் கொண்டு ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் ஜனத்தின் வாழ்க்கை போக்கு, அவர்களது நாளாந்த வாழ்க்கை, அவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், கடையிலே சாமான்கள் வாங்கும் விதம், அவர்களது வாழ்க்கையை குறித்த கணிப்பு, திருமணத்தை குறித்த கணிப்பு, ஹவு தி ஜட்ஜ், படிப்பை குறித்த அவர்களது கணிப்பு எப்படி, என்ன நினைக்கிறார்கள். இந்த ஜனத்தின் வாழ்க்கை போக்கை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதைத்தான் தேவன் சொல்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படியானால் அவர் என்ன சொல்கிறார், இந்த சாத்தானின் கீழ் இருக்கும் இயேசுவை அறியாது தங்கள் சொந்த சித்தத்திலே ஜீவிக்கும் அவர்கள் நல்லவராயிருக்கலாம், அவர்கள் பிரச்சனை கொடுக்காதவர்களாயிருக்கலாம், ஆனால் எல்லாருமே சாத்தானின் சுபாவத்தோடு நானங்கிற மையத்திலே மையமாக கொண்டு ஒரு ஜீவியம் ஜீவித்து கொண்டு தேவனற்றவர்களாக கிறிஸ்துவின் ஜீவனுக்கு அந்நியர்களாக இவர்கள் ஜீவிக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை நேசிக்காதே, அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு சகோதரர்களே, சபையானது இந்த 2000 வருஷங்களாக வழிநடத்தப்பட்டு பல பல இடங்களிலே இந்த உலகம் எனப்படுகிற தேவனை அறியாத ஜனத்தின் வாழ்க்கை போக்கு, அவர்கள் பேசும் விதம், அவர்கள் சிந்திக்கும் விதம், அவர்கள் உடுக்கும் விதம், அவர்கள் வாங்கும் விதம், அவர்கள் விற்கும் விதம், எதற்காக ஒரு காணி வேண்டுகிறார்கள், எதற்காக ஒரு வீடு கட்டுகிறார்கள், ஏன் இன்னும் கூட காசு சம்பாதிக்கிறார்கள், இவர்கள் ஜீவிக்கும் ஜீவியம், இவர்களுடைய வாழ்க்கை பேட்டர்ன், த லைஃப் ஸ்டைல் ஆஃப் திஸ் பீப்புள், அதுக்கு ஒத்த விஷயம் தெரியாது. அது அங்கே வேறு கிரிக்கு பாஷை, அந்த காலகட்டம், காலகட்டத்தில் ஜீவிக்கும் அந்த இதை நேசிக்காதே. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம், உலகத்தை, அதாவது இப்படிப்பட்ட ஜனங்களின் வாழ்க்கையை நீ விரும்பவே கூடாது, அவர்களோடு நீ பின்னப்பட்டு இருக்கக்கூடாது. அதை தேவன் உனக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்டதான காரியத்தை அவதானிக்காதபடியினாலே, நாங்கள் மிகவும் கவனமாக இல்லாதபடியினாலே, சபை உலகத்துக்குள்ளும் உலகம் சபைக்குள்ளுமாய் வந்து கிடக்கிறது. இப்போ உலகம் என்ன, உனக்கு என்ன தெரியும், தேவனுக்கு கீழ்ப்படியாத, சத்தியத்தை அறியாத, மறுபுறம் படையாத, தேவனுக்கு முரண்பாடான நானுங்கிற மையத்தை வைத்துக்கொண்டு ஜீவிக்கும் ஒரு ஜனக்கூட்டத்தின் வாழ்க்கை போக்கு, அவை சபைக்குள்ளாய் பூந்து விட்டது. சபை அந்த வாழ்க்கைக்குள்ளாய் பூந்து விட்டது. வழியிலே யாரோ ஒரு ஊழிக்காரன் சொன்னார், சபையை தேடினேன், உலகத்துக்குள்ளே கண்டேன், உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன். உலகத்தாருடைய ஜீவியத்துக்கும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளின் ஜீவியத்துக்கும் இந்த விதமான ஒரு வித்தியாசமே இல்லை, ஒரு அர்த்தமே கிடையாது பிரதர். எவ்வளவு பரிதாபமான நிலைமை, அதுவும் கரை திரையற்ற ஒரு மனவாட்டி சபைக்காக தேவன் அவர் இயேசுவை அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். மணவாளன் வரை இருக்கிறார். சபை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். பெரிய கடலில் ஒரு கப்பல் மிதந்து கொண்டு போகிறது, அது சரியான காரியம். The sea, the ship in the sea is okay. கடலின் மேல் கப்பல் மிதந்து கொண்டு அது போய்கொண்டிருப்பது சரியான காரியம். கடல் கப்பலுக்குள்ளாக இறங்குவது பிழையான காரியம். But if the sea water comes inside the ship, it's all wrong. அது தாளப்போகிறது. சபை உலகத்திலே இருக்கலாம், அதனாலே கரைபடாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உலகம் என்கிற கடல் தண்ணீர் உள்ளே வராமல் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி கூடும் பொழுதும் வெளியிலே போகும் பொழுதும். ஆம், அல்லது எங்களுக்கு தெரியாமல் எங்கள் விசுவாச கப்பலுக்குள்ளாக அந்த தண்ணீர் உலகம் உள்ளே வந்து எங்கள் கப்பலை எங்கள் வாழ்க்கையை தாண்டு போக பண்ணும். கவனமாய்கள் ஜேம்ஸினுடைய புத்தகம் 4:4 ஜேம்ஸ் 4:4 விபச்சாரிகளே விபச்சாரிகளே, இந்த புத்தகம் எழுதப்பட்டது விசுவாசிகளுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே இந்த புத்தகம் ஜேம்ஸ் பரிசுத்தாவியானவர் அவர் மூலம் எழுதினார். ஆனால் இதோ பாருங்கள் என்ன சொல் பாவிக்கிறார் என்று, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இப்பொழுது உனக்கு விளங்கும் இந்த உலகம் என்றால் என்ன என்று விளங்கினார்கள். கை வச்சுவோம். இந்த உலகத்து ஜனங்களின் வாழ்க்கை போக்கு, அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை பேச்சுக்கள் சிந்தனைகள், அவர்கள் ஜீவிக்கிற பிரகாரம், அவர்கள் உடுக்கிற பிரகாரம், எல்லாமே வித்தியாசம். நானுங்கிற ஆணவத்தோடு அதை மையமாக வைத்து தேவன் இல்லாத ஒரு ஜீவிச்சை ஜீவிக்கிறார்கள். அதை நீ சிநேகிக்காதே, அவர்களது களியாட்டங்களிலே சேர்ந்து கொள்ளாதே, அவர்களது சமாதானத்தையும் நாடாதே. உலக சமாதானம் உண்டே, பிசாசு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறான். ஆம், கள்ள நோட்டு எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அதுதான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகத்துக்கு சமாதானம் உண்டு, அது சாத்தானிடத்திலே இருந்து வருகிறது. அதுதான் அநேகமாக நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் சிரித்து குலாவிக்கொண்டும் முஸ்பாட்சி பண்ணிக்கொண்டும் தெரிகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை என்று நீ யோசிக்கிறாய். அது பொய்யான கலிகூறுதல். அவர் கலிகூறுதலே இல்லை, அது பொய்யான சமாதானம். ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு தான் தேவனுடைய சமாதானம் உண்டே. அதிலும் எஸ், பிரைஸ் தி லார்ட், அதிலும் தேவனுடைய அழைப்பின் திட்டத்தை பிடித்துக் கொண்டவர்கள் அவருடைய இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து இன்னும் மிகுந்த சமாதானத்தை அடைந்து கொள்வார்கள். விடுதலை அடையும் பொழுது ஒரு சமாதானத்தை நாம் ருசிக்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நுழைந்து கொள்ளும் பொழுது அந்த அவர் சொன்ன என் இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் அல்லவா இஸ்ரேல் ஜனத்தை, அவர்கள் தேவ திட்டத்தை புறக்கணித்தபடியால் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். கவனமாய்கள், அது தேவனுடைய சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் பூசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம். அதன் பிறகு பரிசுத்தாவியானவரால் உண்டாகும் கழிகூறுதல், உலகம் அதை கொடுக்க முடியாது. ஸோ இங்கு விபச்சாரர்கள் விபச்சாரர்கள் என்று விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். அதை நான் சில சமயம் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் விசுவேசிகளாக இருக்கிறார்கள். ஒரு விபச்சாரி யார்? வேசி இல்லையா? இல்லையா? யாரையாவது பார்த்து இவள் சரியான ஒரு வேசி என்று சொன்னார், எங்கட பாசையிலே வேசி என்று சொல்லுவார், வேசை. அதன் அர்த்தம் என்ன? இவர் புருஷனை விட்டு யாரோடு அங்காலே தெரிகிறாள், பாலியல் இச்சையில் வேசை. தேவன் சொல்கிறார், தூய்மையான மணவாட்டியாக நான் உன்னை நான் திருமணம் முடித்தேன். இயேசு மணவாளன், நாங்கள் மணவாட்டிகள், நீ உலகத்தோடு விபச்சாரம் பண்ணுகிறாய், நீ வேசியாய் நடக்கிறாய். எப்படி இது இயேசு வந்து நம்மை அழைத்து சொல்லுவார் அந்த நேரத்திலே? அதனால தான் கடுமையான சொல் பாவிக்கப்படுகிறது. தயவு செய்து கவனமாய்கள், இன்றைக்கு உலகத்தின் வாழ்க்கை, உலகத்தாருடைய வாழ்க்கை சபைக்குள்ளே இருக்கிறது, சபை உலகத்துக்குள்ளாக இருக்கிறது. பைபிளோடு வருவார்கள், விசுவாசிகளைப் போல காண்பிக்கப்படுவார்கள். அவர்கள் போனதும் திங்கள் தொடக்கம் சனி வரை அவர்கள் சீவிப்பதை பாருங்கள். என்ன என்ன செய்வது சகோதரர்களே? சோ காஸ்மோஸ் மீன்ஸ் எ சொசைட்டி தட் இஸ் இன் ரெபெலியன் அகேன்ஸ்ட் காட். த லைஃப் ஸ்டைல் ஆஃப் எ சொசைட்டி that does not know God தேவனை அறியாத ஜனத்தின் வாழ்க்கை போக்கு விளங்கப்பட்டால் இந்த செய்தி எடுத்து நீ மறுபடியும் 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 நீ கேட்க வேணும். நான் சில வார்த்தைகளை சீக்கிரமாய் சொல்ல போகிறேன். எபேசியர் 2:1-3 உள்ள வசனங்களிலே இந்த தேவனை அறியாத ஜனக்கூட்டத்துக்குள்ளே நாங்களும் ஒரு வேளையில் இருந்தோம், சாத்தானின் சுபாவத்தோடு இருந்தோம், பாவ சுபாவத்தோடு எங்களுடைய ஐம்புலங்கள் வழி நடத்துகிறபடி அதிலே இழுபட்டு போனோம். பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, தொடுவது, அதனாலே வழிநடத்தப்பட்டோம். தேவனை அறியாது இருந்தோம், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றினோம். எங்களுக்கு தெரியாமலேயே சில அசுச்சாவியிடங்களை வழி நடத்தியது, அதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. We were guided by demon spirits. கவனமாய்கள், ஒரு மிக தேவையான செய்தி இந்த நாட்களிலே. ஆனால் தேவன் இறக்கத்திலே நிறைவுள்ளவராயினபடினாலே அவர் எப்படியோ நற்செய்தியை நாங்கள் கேட்கும்படி செய்தி எங்கள் கல்லான உள்ளத்தை அவர் திறந்து விசுவாசத்தையும் கொடுத்து தேவகுமாரனை நமக்கு வெளிப்படுத்தினார். அதனாலே நாம் ரட்சிப்படைந்தோம். அவரோடு கூட உயிர்ச்சல பண்ணி அவரோடு கூட உட்காரவும் பண்ணினார். இது தேவனாலே உண்டான காரியம். இப்பொழுது நீ இருளை விட்டு ஒளியை நடச்சிக்கும், சாத்தானை விட்டு தேவனடச்சிக்கும், மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளாக நீ உட்பட்டிருக்கிறாய். நீ தேவனுடைய பிள்ளை. இப்பொழுது நீ அந்த பழைய உலக வாழ்க்கைக்கு நீ திரும்ப முடியாதே. அப்படிப்பட்ட ஜனத்தோடு நீ பிறண்டு கட்டி செய்ய முடியாதே. முன்பு செய்த காரியங்களை நீ செய்ய முடியாது. ஒரு நேரத்திலே சினிமாவை நேசித்தாய். நானும் நேசித்தேன், இப்பொழுது வறுக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் சொல்றேன். நான் பல தடவை யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த தேவ வார்த்தை இப்படியா எழுதியிருக்கிறது? அதாவது பிரசங்கி 3:3, நேசிக்க ஒரு காலம், பகைக்க வறுக்க ஒரு காலம். A time to love and time to hate. ஆம், சினிமாவை நேசித்த ஒரு காலம் உண்டு, இப்பொழுது வறுக்கிறேன். இந்த காலம் வேற காலம். உன் நிலைமை எப்படி சகோதரர்களே? இன்றைக்கு தேவனுடைய ஜனம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டிய நேரத்திலே இவர்கள் வீட்டுக்கு போய் இவர்கள் உலகத்தாரோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அவர்களோடு பேசி அவர்களைப் போல சிந்தித்து அவர்களைப் போல கடைக்கு போய் வாங்கி இல்லாத அது இது எல்லாவற்றையும் பேசி பேசிட்டு உலகத்தின் காரியங்களை பேசி அவர்கள் தங்கள் சாட்சியை குறித்தோ தேவனை குறித்தோ அல்லது நடந்த ஏதோ ஒரு அற்புதத்தை விடுதலையை குறித்தோ ஒன்றும் பேசுவதில்லை. ஒழுங்கிலே நின்று பேசுவார்கள், வீட்டிலே இருந்து பேசுவார்கள். இந்த நேரமும் பழைய நண்பர்களுடைய இப்படி என்று சொன்னால் நீ எப்படி உன் வாழ்க்கை திட்டத்தை நிறைவேற்றப் போகிறாய்? உன்னை விட்டு போன அந்த அந்தகார சக்திகள் அசுத்தாவிகள் மறுபடியும் திரும்பி உனக்குள்ளே போகுமா என்ன? சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமாக நீ கதவை திறக்க திறக்க அந்த அசுத்தாவில் உள்ளே வர. முதலில் தேவனுடைய வார்த்தையில் விருப்பம் இல்லாமல் போகும், ஜபிக்க விருப்பம் இல்லாமல் போகும், இனம் புரியாத கோபங்கள் வர ஆரம்பிக்கும். பழைய வாழ்க்கைக்கு திரும்பாத என்கிற அந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் மறுத்துக்கள். இங்கே சபைகளில் இங்கு மட்டுமல்ல மற்ற சபைகளிலும் இருக்கிறார்கள் சில மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் ஜனங்களை உலகத்துக்குள்ளாக அனுப்புவதற்கு. கொஞ்சம் சினிமா பார்க்கலாம், கொஞ்சம் நாடகம் பார்க்கலாமா, கொஞ்சம் சாராயம் குடிக்கலாம். கழிப்பட்டார்கள் இங்கே இருக்கிறீர்கள். கொஞ்சமாகத்தான் தொடங்கிறது. திருடு 10,000 ரூபாய் திருடுகிறவன் முதலில் 50 சதத்தை தான் திருடினான். இன்றைக்கு பயங்கரமான நிலையிலே தேவஜனம் போய்கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் வல்லமை இல்லை. மறுபடியும் எந்த ஆவிகள் இவர்களை விட்டு போனதோ அது மறுபடியும் வந்து மோசமான நிலைக்கு அவர்களை கொண்டு வருகிறது. அநேகமானவர்கள் சபையை விட்டு வெளியே போய் நிற்பார்கள், அல்லது வந்தவர்களும் அவர்கள் கதைக்க மாட்டார்கள், வந்திருந்து ஓட்டு மெதுவாக போயிடுவார்கள். ஆம், வல்லமை இல்லை, தேவ பக்திங்கிற வேஷம். தேவன் ஞாபகப்படுத்தும் பொழுது இப்பயும் நான் சொல்றேன், இப்படிப்பட்டதான ஜனங்களோடு நீ கட்டி பிறண்டு கொண்டு கிடந்தாயானால் அவர்களுடைய இந்த உலகத்து காரியங்களை குறித்து பேசி அவர்களைப் போல உன்னுடைய சகல என்னமோ நீ ஒரு பாட்டியோ அது இது வச்சுக்கொண்டே மற்றவர்கள் பாட்டியிலே அவர்கள் எதுவும் செய்யலாம், அவர்கள் கொஞ்சம் சாராயம் எடுக்கலாம், பீர் எடுக்கலாம். நான் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. அவர்கள் ஒரு டம் அடிக்கலாம், அவர்கள் ஒரு கஞ்சா கொஞ்சம் குடிக்கலாம், அவர்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சினிமா பார்க்கலாம். நீ அதை செய்ய முடியாது. நீ அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாய். ஹல்லேலூயா. முன்பு அப்படியாய் இருந்தாய், இப்பொழுது அந்த நிலைக்கு நீ போக முடியாது. நீ அப்படியாக அவர் போகும் பொழுது எவ்வளவு வாய்ந்து ஆவியானவரை துக்கப்படுத்துவாய் என்று உனக்கே தெரியாது. அப்படி அவர் துக்கப்படும் நேரத்திலே தான் உனக்குள்ளாக இருந்து அவர் வல்லமை இல்லாமல் போகிறது. பரிசுத்த ஜீவித்து நீ ஜீவிக்கும் அந்த வல்லமை உனக்கு இல்லாமல் போகிறது. வேத வாசிக்கும் நேரத்தில் முன்பு ஒரு நேரத்தில் விருப்பம் இருந்தது, இப்பொழுது விருப்பம் இல்லை, அந்த பசி இல்லை. முன்பு அடிக்கடி சில செய்திகளை கேட்பான், இப்பொழுது கேட்டு எத்தனையோ காலம் கச்சர் உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பே, மனம் திரும்பே. வெகு தூரமான ஒரு இடத்துக்கு நீ போவதற்கு முன்பதாக எபேசியர் 4:17 தொடக்கம் 19 வசனத்திலே, நீங்கள் இந்த உலக ஜனங்கள் அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் இருதயத்தும் கடினப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை நீ வாசிக்கலாம். பார்த்து இப்படிப்பட்டவர்களுடைய நீ சேரும் பொழுது என்ன நடக்க போகிறது? அவர்களுடைய வாழ்க்கை போக்கு உண்மையில் தூசி படுற மாதிரி அப்படியே படர ஆரம்பிக்கும். நான் அவர்களை கண்டதும் நீ ஓடும்படிக்கு நான் சொல்லவில்லை, அவர்களை கண்டதும் ஒழிக்கும்படிக்கு சொல்லவில்லை. சிலரை உண்மையாக கண்டால் ஒழிக்கத்தான் வேணும். மெய்யாக சொல்லுகிறேன், வந்தால் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு மனத்தியானத்தையும் எடுத்து போட்டு போய் விடுவார்கள் உன்னுடைய ஜப நேரத்தை. உனக்கோ சொல்லுவது கஷ்டமாக இருக்கிறது, எப்படி சொல்லாத மனம் உடைச்சிருவேன் நான். அதுக்கு பிறகு சொல்லுகிறாய், நேரம் வீணாய் போனது. அதுக்கு பிறகு போய் போயசத்தை பார்க்குற ஒன்றுமே வருக. ஏன் அந்த ஒரு மணி நேரம் தேவையில்லாத கதை பேச ஆர்வியோ பிரச்சனைகளை குறித்து? ஸோ அவர்கள் இது நமக்கு தேவையில்லை. கவனமாய் கேளுங்கள், உலகம் என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாத ஜனத்தினுடைய வாழ்க்கை போக்கு அதுதான் உலகம். ஆம் சகோதரர்களே, லூக்கா 17:26 27 இயேசு இந்த உலக ஜனம் எப்படி ஜீவித்தார்கள் என்பதை நோவாவின் காலத்தில் நடந்ததை சொல்கிறார். அவர்கள் தின்றார்கள், சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள், திருமணம் முடித்தார்கள், பெண் இன்னொரு ஆளுக்கு திருமணம் பெண்ணை கொடுத்தார்கள், மற்றவர்கள் பெண்ணை திருமணம் முடித்தார்கள். சடுதியாக நோவாவு அந்த வெள்ளம் வந்து அவர்களை வாரி கொண்டு போனது. சாப்பிட்றது பழையா, நாங்கள் ஏதாவது நல்ல குடிப்பதென்று அங்கே போடப்பட்டிருக்கிறது சாராயத்தை அல்ல, எத்தனையோ மற்ற காரியங்கள் நல்ல காரியங்களை நாங்கள் குடிக்கிறோம் இல்லையா. சோடா குடிக்கலாம், அது குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், ஷர்பத் குடிக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் இவை யாவும் இவர்கள் செய்தாலும் ஏன் வெள்ளம் வந்து இவர்களை வாரிக்கொண்டு போனது? தேவன் இல்லாத ஒரு ஜீவியம் அவர்களது வாழ்க்கையிலே தேவனை சேர்த்து கொள்ளவில்லை. தேவனை புறம்பாய் வைத்து தாங்களே கடவுள் என்ற எண்ணி சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், கல்யாணம் முடித்தார்கள், நட்டார்கள், பிடுங்கினார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள். தேவன் இல்லை அவை ஒன்றிலும், ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லை. வெள்ளம் வந்தது, வாரிக்கொண்டு போனது. 28:29 மனுஷகுமாரின் நாட்கள் நோவாவின் நாட்களைப் போல மட்டுமல்ல லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் இருக்கும். வேணுமென்றால் அது ஒன்று நாங்கள் வாசிக்கலாம். லூக்கா 17:28 லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். நடக்குதா இப்ப? நட்டார்கள், கட்டினார்கள், சகலதும் கட்டப்படுதா? தேவன் இல்லாமல் கட்டப்படுகிறது அநேகமான இடங்களிலே. அடுத்ததாக எது வந்து கொண்டு போக போது நாம் அறியும். தேவன் இல்லாத ஒரு ஜீவியம். சகோதரர்களே, நாம் என்ன செய்தாலும், குடித்தாலோ, அதாவது நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டாலோ, ஏதாவது வாங்கினாலோ, தேவனிலே தங்கியிருந்து தேவனையும் அதற்குள்ளாக சேர்த்து கொள்ள வேணும். அவரிலே தங்கியிருக்கிற ஒரு ஜீவியம், அதுதான் தேவனுடைய ஜனத்தின் ஜீவியம். உலகத்தார் ஜீவியம் அப்படி அல்ல. அப்போ அவர்களோடு நாங்கள் பின்னப்படும் பொழுதும் அந்த ஜீவியம் நமக்கு வரும். குடிகாரனோடு சேருகிறாயா? சீக்கிரமாய் நீ குடிக்கப் போகிறாய். கஞ்சா அடிக்கிறவனோடு சேருகிறாயா? நீ அதை அடிக்கப் போகிறாய் சீக்கிரமாக. பொய் சொல்கிறவனோடு சேர்ந்து கொண்டு திரிகிறாயா? சீக்கிரம் பொய் சொல்லப் போகிறாய். தொற்று நோய், தொற்று நோய், கசு நோய் உள்ளவரோடு நெடுகில் நீ சம்பாஷணை பண்ணி அவர்களோடு பிறண்டி கட்டி பிறண்டால் என்ன நடக்கும்? உனக்கு வரப்போது டிபி, கசு நோய். உயிர் உள்ள ஆக்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய நோய் எம்மாத்திரம். கோபக்காரனோடு சேராது என்று நீதிமொழிகள் கூறுகிறது. கோபம் ஒரு நிலைமை மட்டுமல்ல, பழைய மனுஷனின் சுவாபம், அது ஒரு ஆவியும் கூட. சிலருக்கு கோபத்தை அடக்க முடியாது. ஏதாவது அடிச்சு துளைச்சி உடைச்சு போட்டுதான் யோசிப்பார்கள். இது ஏன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சில பிள்ளைகளை பாருங்க, கோபம் வந்தால் கொண்டு போய் தலையடிக்கும். எங்க? சுவரில். நீங்க ஒருத்தரும் காணலையா? நான் கண்டிருக்கிறேன். தலையை கொண்டே அடிக்குது. அசுத்தாவி. தாய் என்ன சொல்லுது? கொப்பென்ற கோபம் தான் வந்திருக்குதுண்டு. இருக்கலாம், அதோட ஆவியும் இருக்குது என்பதை அறிந்து கொள். எது பிள்ளை என்றாலும் கொப்பன் தான். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய ஜனத்தின் வீட்டிலே சினிமா படங்கள் போய்கொண்டு இருக்கிறது? எத்தனை வீடுகள் சினிமாவாக போடப்பட்டு இருக்கிறது? சிலர் மெதுவாக என்ன செய்கிறது நூறுக்கா கேட்பார்கள் வங்கால அறையிலேருந்து. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல பாட்டுகளும் அதுகளும் கொண்டு வந்தோடனே ஒருக்கா அந்த கேட்டனுக்கு உள்ளால் ஒரு கட்டி பார்க்கறது. அரிது. ஓஹோ, இந்நாள் நடிகை நடிகர். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே இருக்கும் அந்த ஆவிகள், இச்சையின் ஆவிகள், மிக குறிப்பாக அது வந்து இவர்களை பிடித்து கொள்கிறது. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இந்த இடத்திலே மிக அருமையாக ஊழியம் செய்தவர். பார்த்தது ஒரு 5 நிமிஷம், அது இரவு ஒரு 10 மணி நேரத்தில். கூடாது ஒரு டிவி ப்ரோக்ராம் அங்கே போனது. அந்த நேரத்தில் அந்த அசுத்தாவி உள்ளே போனது. ஒரு 3-4 வயது பிள்ளைக்கு கதிரியில் வச்சு தாய் சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள். அது டிவி அங்கே போய்கொண்டிருந்தது. தாய் ஏதோ கை கழுவோ என்னவோ குசினிக்கு போனாள். அந்த நேரத்திலேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இடையிலே போடுவார்கள் தானே சில விளம்பரங்கள். அதுலேயும் ஒரு பேயினுடைய, ஒரு பிசாசினுடைய ஏதோ ஒரு காரியம் அங்கே வந்தது. அதை பார்த்ததும் பிள்ளை பயந்தது. அந்த நேரத்தில் அந்த பயத்தின் ஆவி உள்ளே போனது. தாய்க்கு அது தெரியவில்லை. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இது உண்மையாக நடந்த காரியம். ஒரு ஊழியக்காரன் அதை விரட்டும் பொழுது அந்த அசுத்தாவியை பயத்தை தேவன் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் விளையாட்டான காரியம் அல்ல. ஆம், அப்போ எத்தனையோ வீடுகள் வழியில் இது நடக்குது. சினிமா, கார்ட்ஸ் விளையாடுறது, வட்டிக்கு காசு கொடுக்கறது, சுரண்டது. சுரண்டல் உங்களுக்கு தெரியும் தானே? லொட்டர். அது சுரண்டி சுரண்டி பார்க்குறாய். கெதியாக அதுக்கு முதுகில் வந்து சுரண்ட போகுது. அப்புறம் அந்த சுரண்டலை சேர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்புறம் நீ விடுதலை இல்லாமல் அப்புறம் நான் உன்னை சுரண்ட வேண்டி வரேன். இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். எதுக்காக உலகம் என்றால் உலகத்துக்குள்ளே கிட, ஏன் அதுவும் இதுவும் தேவை? அங்காலையும் தேவை, இஞ்சாலையும் தேவை. சரி வரல, சரி வரல. அந்த காரியம் தேவன் சொல்றாரு, இல்லை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யூ மேக் யூர் செல்ஃப் அன் எனிமி ஆஃப் காட். இந்த உலக வாழ்க்கையோடு நான் பின்னப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நேசித்து போகப்படுது. தேவன் சொல்கிறார், நீ உன்னை என் எதிரியாக மாற்றுகிறாய். எதிரி பேய் இருக்கிறான், நீ ஏன் உன்னை எதிரியாக மாற்றுகிறாய்? எனக்கு அந்த வசனத்தை வாசித்து பார். ஜேம்ஸ் 4:4, விபச்சாரிகளே, விபச்சாரிகளே, உங்களுக்கு தெரியாதா இது? தேவன் இதை விறக்கிறார் என்று தெரியாதா? உங்களுடைய சம்பாஷணை எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆக்களோட செத்த வீடோ கல்யாண வீடோ சாமச்சிய வீடோ எதுவோ, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறாயா? அவர்களை நான் வெறுக்கும்படிக்கு உங்களுக்கு சொல்லவில்லை. சட்டியான தருணத்துக்காக காத்திருக்கிறாய் உன் சாட்சியை சொல்வதற்கு, அல்லது எச்சரிக்க வேண்டியவர்களுக்கு சில எச்சரிப்பை கொடுக்குறாயா? பிரதர் சிஸ்டர், இது சரியே இல்லை. இது என்ன இது? நீங்கள் வேத எழுத்துக்களை அறிந்தாக்கள், இப்படியும் செய்கிறீங்களா? எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் அவிதமான வாழ்க்கையில் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை குறித்து ஒன்றுமே பேசுகிற. நமக்கேயும் பிரதர் வீண் வம்பு. நமக்கு பிரச்சனை அவங்க சொன்னால் அவங்க கோவிப்பாங்க, அவங்க பார்க்கட்டும். நமக்கு என்ன நடக்குது பிரதர்? சினிமா நடக்குது. யாரை ஏமாற்றுகிறோம்? எங்களை நாங்களே ஏமாற்றுகிறோம், தேவனை அல்ல. தேவனி வகைகளை சொல்வது எங்களை பாதுகாக்க. அரசாங்கம் சொல்வது ஹெல்மெட் போட்டு போட சொல்லி உஞ்ச மண்டை உடையாமல் இருக்க, அவஞ்ச மண்டை இல்லை. போலீஸ்காரர் உன்னை செக் பண்ணி ஹெல்மெட்டை பா போடுற கேட்குறான், உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ போட்ட அவனுக்கு என்ன? தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய எச்சரிப்புகள் எல்லாம் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் பாதுகாக்கப்பட, மாற்றுப்படியால் அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய விடாம. அதாவது இந்த காலகட்டத்துக்கான காரியத்திலே வேஷம் தெரிக்காதே. இருந்தாலும் அது மாறிக்கொண்டு போகிறது. விசுவாசிகள் பணப்பிரியர்களாக, பொருளாசி உள்ளவர்களாக, தற்பிரியர்களாக, மன்னிக்க முடியாதவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக, துரோகிகளாக, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக. வாசித்துப்பார் 2 Timothy 3:5 தொடக்கம். தேவ பக்தி என்கிற ஒரு வேஷத்தை தரித்து பழைய மனுஷர்களை இவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. உன்னுடைய பாதுகாப்புக்காக விலகு. சொல்லிப்பார், இரக்கம் காட்டு, எச்சரி. அவர்கள் திரும்பவில்லை, சபைக்கு நீ அறிவிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவர்கள் கேட்டால் இப்போ என்ன கேட்க மாட்டீங்க என்ன, இப்பெல்லாம் அவர் வரமாட்டீங்க என்ன? உன்னுடைய காரியங்களை நிற்பாட்டு, இந்த உலக சிநேகத்தை நிற்பாட்டு. உண்மையான அன்பு கூறுதல் வெளிப்படையாக கடிந்து கொள்ளும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை உண்மையாக நேசித்தால் அவர்களை கண்டித்து வளர்ப்பார்கள். இருந்த இடத்துல என்ன சொல்லணி, பொய்யலை பேசலனே, அடி. அந்த நாட்களில் அதான் நடந்தது. இப்பொழுது சாத்தான் கொண்டு வந்திருக்கிறார், பெரும்பு பாவிக்கக்கூடாது. பெரும்பு பாவிக்கக்கூடாது. யார் இருந்தாலும் பெரும்பு பாவிக்க வேண்டாம். நியூசிலாந்தில் ஒரு மனுஷன் சொன்னார், பெரும்பு பாவிக்கக்கூடாது, பிள்ளைகள் அடிக்கக்கூடாது. அவன் வளர்ந்து வங்கியை உடைச்சி காசு எடுக்கிற நேரம் கையில் இருக்கிற பெட்டன் அளவன மண்டையை நீ உடை. உங்களுக்கு விளக்கவில்லை, பெட்டன்டா பெரிய ஒரு பொருள் வைக்கிறது. சின்ன அடிச்சிருந்தால் அது பாவிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறு வயதிலே அவன் போக வேண்டிய வழியை காண்பி, தேவ வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கோ, இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுங்கோ, வல்லமை குறித்து சொல்லிக் கொடுங்கோ. நான் சொன்னேன் அன்றைக்கு, அந்த பிள்ளை எனக்கு ஜெபிச்ச ஒரு ஜெபிச்ச பிள்ளை, இயேசு இந்த பதிவு இந்த வியாதியை குணமாக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் என்றார். அதோடு ஒன்றையும் காணவில்லை. எங்க போச்சதே தெரியல, போற இடத்துக்கு போயிட்டது. ஸோ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் விலத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். செய் இந்த உலக ஜனங்கள் they are into religion, ஒரு சமயத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். சமயம் எதையும் மாற்றாது. தேவனோ உறவு முறையை விரும்புகிறார். உறவு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் உள்ளே வந்தால்தான் நாங்கள் அப்பா பிதாவி என்று கூப்பிடலாம். மற்றபடியால் See, they are following a religion, nothing else. அவர்கள் அவரை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அறிவில்லை. யோவான் 15 அதிகாரம் 18-19 இயேசு சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிப்போம். உலகம் உங்களை பயத்தால் இப்பொழுது உனக்கு தெரியும் இயேசு என்று பேசுகிறார். உலகம் என்றால் யார்? தேவனை அறியாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத, மறுபுறப்படையாத, தேவனுடைய ஜீவன் இல்லாத, சாத்தானின் வல்லமைக்கு கீழே இருந்து ஜீவிக்கும் ஒரு சமுதாயம், ஒரு ஜனக்கூட்டம். அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று உனக்கு தெரிய வேண்டும். இயேசுவை அவர்கள் பகைத்தார்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், அதாவது நீயும் அவர்களுக்குள்ளே அவர்களைப் போல ஒரு ஆளாக அதே வாழ்க்கை பெற்ற நிலை வாழ்க்கை போக்கிலே நீ ஜீவித்து கொண்டு சும்மா பைபிளை தூக்கி கொண்டு தெரிஞ்சாயானால், ஓ ஹல்லேலூயா, ஓ குலுபாஷபடா, ஹூடடடா, அப்படி இருக்குது, கேஸுகள் இருக்குது. காசுகளை ஒடுக்கிற கேஸ், கடன் எடுத்து கொண்டு தெரிகிற கேஸ், வீடு வீடாக திரிஞ்சு ஆடுகளை திருடுற கேஸ் இருக்கு. ஆனால் நல்லாக சாப்பிட்டு அறிந்த ஆடுகள் கண்ட உடனே தெரியும், ஓ குறி சொல்கிறாவி வருது. இன்றைக்கு இந்த குறிகள் ராவியை நான் கலைக்க வேணும். அவர்களுக்கு தெரியும், ஏன் தேவனுடைய வார்த்தை இங்கே உள்ளே இருக்கிறது. தேவ ஆவியானவராலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்பா இந்த கண்டுபிடி பேப்பரது ஆவியானவருக்கு ஒரு அலுவலே கிடையாதா? அதோ நாவல் சாரி போட்ட ஒரு சகோதரி வருகிறாள், தொங்கட்டான் போட்டு இருக்கிறாள், குறி சொல்லும் ஆவி, நீ கணக்க கேட்டு இருக்கிறாய், அதனால் தான் மௌனமாக இருக்கிறாய். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுக்கும் நீங்கள் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. இது கடைசி நாட்கள். ஸோ இயேசு சொன்னார், உலகத்தாராய் நீங்கள் இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசிக்கும். தி வேர்ல்ட் வில் லவ் இட்ஸ் ஓன். எல்லாரும் சரியான எனக்கு எதிர் பிரதே சட்டியானே தீர் புத்திசன் போகிற சட்டியானே தீர் ஏன் கோபிக்கிறாய்? அவன் உதவத்துக்குள்ள கிடக்கிறான், அவன் சாத்தானுடைய பிள்ளை, நீ ஏன் போய் அதை சொல்லிடா? அவன் சொல்லாத அவனுக்கு அதுக்கு வேறையா வாங்குவாய், அதுக்கு வேற கணக்கு. உனக்கு அது தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனை பாய்க்கிறது அவன் அல்ல, விடு, நீ ஜெபம் பண்ணிட்டு ஓடு. உன்னை சா கொள்றான்டா விட்டு போட்டங்கியா, அதை ஓடு காட்டுக்குள்ள போய் அடைக்கலம் போ. ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். ஆமாம் ஆமாம், ஏன் சாக போகிறான் இவனாக? யாரும் பயத்தோடும் நெருக்கத்தோடும் வாழ்க்கையை தேவனுடைய திட்டம் இல்லாமல் முடிக்க அவர் எவரையும் அழைக்கவில்லை. சில உலக உலகத்துக்குள்ளா அப்படியா இருக்கிற புருஷனும் மனைவியும் அவங்க பார்த்து 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 இப்படி நீங்கள் செய்துட்டு நீங்கள் வேதம் படிக்கிறேன் கேஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஒன்றுமே விருப்பம் இல்லை, எனக்கு எரிச்சல் வருது, காலமையில் எழுந்து நீங்கள் கேஸ்ட்டு போகிறீங்க, இவன் போய் இனிமேல் நான் தாங்குறத இனிமேல் இப்படி செய்தால் நான் விட்டுட்டு போய்விடுவேன். தேவன் அதற்கு என்ன சொல்லுவார்? அவிசுவாசியான மனைவி பிரிந்து போனால் போகட்டும், அவிசுவாசியான புருஷன் பிரிந்து போனால் போகட்டும், ஆனால் நீ அவனை கலைக்காதே. நீ உபத்திரவம் கொடுத்து கலைக்காதே. நீ ஜபம் பண்ணி வார்த்தையை படிச்சு கேசட்டை கேளு. கேட்காத கேசட்டுண்டா என்ன பிறகு செய்கிற? கேள். கேட்டு அடி விழுந்தா என்ன பிறகு செய்கிற? வாங்கு. இந்த உலகத்திலேயே நமக்கு உத்தரவு உண்டு, சொல்ல உண்டு. உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ உனக்கு விளங்கும் உலகம் என்றால் என்னண்டு? உலகம் பகச்சே தீரும். ஏனென்றால் அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய சுபாவம் எல்லாம் வித்தியாசம். அவர்களுக்கு தெரியாத ஒரு ராஜா இருளிலே இருக்கிறான். அவன் யார் என்பதை காட்டுறதில்லை. இவர்கள் வஞ்சிப்பிலே இருக்கிறார்கள். அவனுடைய சொற்படி செய்கிறார்கள். அது சொல்லுகிறான், அட்டி அட்டி, கையில் அட்டி, அல்லது தள்ளிபடி தள்ளிபடி. இப்படி ஒருத்தனைக்கு சொல்லி ஜெர்மனியில் பால்கனியில் இருந்து பஞ்சாதியை தள்ளி விட்டுட்டான். அந்த பேய் சொன்னபடியா என்ன ஒரு நடந்தது அந்த மனைவிக்கு? செத்து போனாள் கல்யாண். விடிய புறம் 2 மணி 3 மணி நேரத்தில் ஒருத்தனுக்கு சொல்லிச்சான் ஜெர்மனியில், அயனை போய் சூடுகாட்டு. அயனை சூடுகாட்டவா? அயன் சூடு வச்சு இப்போ களத்து பிள்ளை மேல் கொண்டே போய் முதுகில். நீ சிரிக்கிறாய், நடந்தது நல்ல வேலை, பிள்ளை சாகலை, அவிஞ்சு போச்செல்லாம். யார் சொன்னது? பேய் வடிவா சொல்லன் பாட்டு மோசமான பேய். உலகம் இருளுக்குள்ளாய் கிடக்கிறது, அரசாங்கங்கள் இருளுக்குள்ளாய் கிடக்கிறது. நீங்களே உலகுக்கு ஒளி என்று ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு ஒளி? இப்போ உனக்கு விளக்க வேணுமே கேட்டு. நீ அவனோடு கிடந்து பிறண்டு அடிச்சுட்டு நீயும் அந்த சேத்தனி கோப்பையை வச்சுட்டு, இது எந்த கட்டம் இது? இது எம்ஜிஆரா? எம்ஜிஆர நான் இப்படி காணலையே. எம்ஜிஆர் கண்ட நீ, நீ இப்ப தானே பிறந்த நீ கிட்டத்தில். ஒன்றுமே சரிவராது. இனி காலம் வந்திருக்கிறது சரிவராது. நான் விசுவாசிக்க, நீ வந்து நிற்கலாம், முன்னால கடந்து போவார் ஆண்டவர், கடந்து போவார். தேவையில்லை சகோதரனே. ஏ எதற்காக வாக்குவாதத்தில் ஈடுபடாதேங்க. வருமானத்தின் நிப்பாட்டும், நிச்சயமா நிப்பாட்டும். உன்னை வேலை பறக்கும். சண்டை பிடிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. காசு நிற்கும், வேலை நிற்கும், எல்லாம் நிற்கும். அதுக்கு பிறகு சொல்லுவான், இப்போ ஒன்றுக்கும் எனக்கு மனமில்லை. திரும்பி சண்டை, கை சண்டை ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு செப்பரேஷன். தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். நடக்கிறது அங்கே நேர்கனவே அங்கே உடனே கொண்டு போடுவாங்க. அங்கே கொலை உடனே கனடா மற்ற இடங்கள்ல. அது காத்து கொண்டு இருக்காது. ஆம் சகோதரி, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீ உலகச்சார போல உடுத்தி என்று சொன்னால், வாலிப பிள்ளைகள் கேளுங்க, மிக முக்கியமாக பெண்கள், உலகச்சார் போடுற சட்டை இருக்கும், அவங்க போடுற பிளவுஸுக்கு, அவங்க போடுற உடுப்புக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நீ தேவருடைய ராஜ்யம் என்று சொல்கிறாய், அவர்களும் அறியாத சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த ஃபேஷன் ஃபேஷன் என்று வாரது எல்லாமே சாத்தானின் திட்டங்கள். எல்லாவற்றையும் சரீரங்களை காட்டுவதற்கு ஒரு ஒன்றுமே அல்ல. அதன் பிறகு எத்தனை பாம்பு உன்னை பின்தொடர்ந்து வரப்போதோ, நீ தான் கதவை திறந்தாய். உன் உடலை பார்த்து வருகிறவன் அதுக்கே விட்டு போட்டு உன்னை போவான். அவ்வளவேதான். உலகம் அந்த விதமாக இருக்கிறது. கண்டதும் காதல், கொண்டதும் மோதல். மோதல், அதன் பிறகு பிரிவு, அதன் பிறகு கோர்ட் கேஸ். என்னவா? ஆ சரி, வழக்கம் அடுத்த கிழமை பயணிச்சு ஒரு பிள்ளை கொண்டு போகிறது. ஆண்டவர் சொல்லுவதை கேள், இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமில்லை. கிறிஸ்துவுக்கும் பேய்க்கும் சம்மந்தமில்லை. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என் ஐக்கியம் வாசிச்சுப்பார். அந்த இரண்டாம் குருந்தியர் 6 அதிகாரம் உபதையா 2 Corinthians 6:15, கிறிஸ்துவுக்கும் பேய்க்கும் என்ன இசைவு, அவிசுவாசி உடனே விசுவாசிக்கு என்ன பங்கு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே ஜீவித்து அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அவர்கள் நடுவில் என்று சொன்னால் இந்த உலக ஜனத்தினுடைய வாழ்க்கை போக்குகளை சிக்கப்படாமல் பிரிந்து பரிசுத்தமானவர்கள் ஜீவியத்தை ஜீவிக்கிறபடியால் பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவியுங்கள். அவர்களை நேசிக்கலாம், அந்த நேசம் அறிவிலும் உணர்விலும் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:9, சரியான சத்தியம் சொல்ல வேண்டிய இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யலாமா, நிச்சயம் செய்யலாம். அல்லாவிட்டால் அவர்கள் எப்படி அறிவார்கள் நீ தேவனை அறிந்த ஜனம் என்று. அவன் பசியாக இருக்கிற நேரத்தில் இவன் உலகத்தான் சொல்லி நீ பேசாமல் இருந்தேன்னு சொன்னால் ஆயலார் அவனுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. எப்படி அவன் இருதயத்தை நீ வெல்ல போகிறாய்? ஆனால் சாப்பாடு கொடுத்து போயிட்டு நாங்கள் 2 உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன்டா, அதுதான் கூடாத காரியம். உலக சம்பாஷணை சரிவரவே வராது. கால நேரம் கடந்து போயிட்டு எத்தனையோ ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரவேண்டி இருக்கிறார்கள். ஆனால் சபையோ எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. ஆம் சகோதரர்களே, எதுவும் இப்பொழுது செய்யலாம்ங்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. சில மீட்பர்கள் வளவுகளை திருடுகிறார்கள். சில மீட்பர் கேஸில் இருக்கிற ஒரு வளவை ஒரு சகோதரனுக்கு விற்கிறார். இப்பொழுது அவருக்கு அந்த காசு கிடைக்காமல் போகிறது. பேர் என்ன? மேய்ப்பன். சில போய் கடன் வாங்குகிறார்கள், நான் உங்களுக்கு லோன் எடுத்து தருகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சரி அப்படி சொல்லி இவர்கள்லாம் போய் லோன் எடுத்து, அப்புறம் இவர்கள் மாதம் மாதம் கட்ட வேண்டிய காசு இவரிடத்தில் கொடுக்கிறார்கள். அவர்களும் அந்த காசு இதுக்கு பாக்கெட்டுக்குள்ளே போடுகிறார்கள். வங்கியில் இருந்து லெட்டர்ஸ் அங்கே வருகிறது வீட்டு, நீங்கள் காசு கட்டவில்லையே, எல்லாம் இலை காட்டினோம். இவர்கள் இவர்களை கலைச்சி கொண்டு போகிறார்கள். காசு கொடுத்தா கட்டு இருக்கிறீள், இப்பத்தான் என் காதுக்கு வருது. நீ என்னிடத்தில் கேட்காமல் இந்த காரியங்களை கைவோட்டபடியினால் உனக்கு தேவை. சபைக்கு வாராக்கள் எல்லாருமே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மையானவர்கள். நீ நினைக்கிறாயா எத்தனை யூதாஸ் இருக்குதோ? இது கூட நான் அறியேன். ஆனால் யூதாசுக்கு தெரியும் தான் யூதாஸ் என்று. எப்போ தெரியுமா? இப்போ சொன்னதுகளை போய் சொன்னால். ஒரு வெளிப்படுத்துதலும் உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நீயே தான். ஆண்டவர் இதை சொல்லும்படிக்கு சொன்னார். நான் கேட்டேன், எப்படி அறியலாம் ஆண்டவரே? யூதா சொன்ன உடனே நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்யண்டு. என்ன செய்தான்? உடனே போய் பரிசேயரை சந்தித்தான். ஆர் யூதாஸ் எங்களுக்கு தெரியும். ஆர் யூதா? பரிசேயரை சந்தித்தாள். நீ அதுக்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் யூதாஸ் ஆண்டவரே, இப்போ தானே போய் காட்சி போடுவது. நீ முடிஞ்சது ஆக்களுக்கு விளங்குறது இல்லை. ஓ, இன்றைக்கு மிகவும் மௌனமாக இருக்கிறதே. 1 Corinthians 2:14-15, மௌனமாக இருந்து கவனமாக கேளுங்கள். முதலாம் யோவான் 2:14-15, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூடாருங்கள். இப்போ உனக்கு விளக்கம் உலக மாட்டாலே ரெண்டு இல்லையா? ஆ, தேவன் இல்லாத ஒரு ஜனத்தின் வாழ்க்கை போக்கு, அவர்கள் பேசுகிற பிரகாரம், நினைக்கிற பிரகாரம், வாங்குகிற பிரகாரம், விற்கிற பிரகாரம், அவர்கள் உடுக்கிற பிரகாரம், அது அவர்களது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை போக்கு. ஏனென்றால் அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு 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 ராஜா இருக்கிறான், அவர்களுக்கு தெரியாத ஒரு ராஜா. அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை. அவர்கள் ஜீவிப்பது இன்று சாப்பிடுவோம், இன்றைக்கு இருப்போம், வைரே தெய்வம், நாளைக்கு சாவோம். வேதம் அதெல்லாம் சொல்லுகிறது, வாசித்து பார். நான் சும்மா சொல்லவில்லை இதுகளை. ஆம், வயிறு கடவுளாகியது, சிலுவை பயங்கரா போச்சுது. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகளுக்கு சிலுவை சிலுவைக்கு பகைஞர், the enemies of the cross of Jesus Christ. சிலுவை சுமந்த ஜீவியத்துக்கு பயங்கர், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு பயங்கர் அநேகம் பேர் அப்படி இருக்கிறார்கள். வயிறே தெய்வம் அண்டு இருக்கிறார்கள். பிலிப்பியர் 3 வீட்டுக்கு போய் வாசித்து பார், நான் சொல்வது இருக்குதான்னு சொல்லு. இல்லாவிட்டால் என்னிடத்தில் வந்துக்க. That's one thing I fear. ஒன்றுக்கும் நான் பயப்படுகிறேன், அவருடைய உதவி, அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நான் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. நான் உங்களுக்கு வார்த்தை கொடுக்க முடியாது, வந்திருக்கவும் முடியாது. இவ்வளவு நாட்களும் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. ஒருவனுக்கு பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டாலொழிய எதையும் அவனும் பெற்றுக்கொள்கிறதில்லை. உன் கை எட்டின தூரத்தில் ஆசீர்வாதம் இருக்கலாம், தேவன் அதை காணும்படிக்கு விடவே மாட்டார். தண்ணீர் அங்கே வெட்டடியில் இருந்தது, ஆகாரின் கண்குளம் மூடப்பட்டிருந்தது. வேதம் சொல்கிறது, சடுதியாய் தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் அந்த தண்ணீர் ஊற்றி கண்டாள். பிள்ளையாளும் நேரத்தில் அந்த தண்ணியை கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுத்தாள். எத்தனை பேர் வாசித்தீங்கதே, A God who sees, பார்க்கிற தேவன் என்று அவள் சொன்னாள். பக்கத்தில் இருந்தது பொழுது தண்ணி, ஆனால் கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவருடைய உதவி இல்லாமல் ஒன்றுமாக தவிரதே. அதுவும் மட்டுமல்லாமல் இந்த ஊழியம் அவருடையது என்பதை அறிவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கே சொந்தமானவர்கள் என்பதை அதையும் அறிவேன். அவருக்கே சொந்தமானவர்கள், அவரே உங்களை இரத்தத்தினாலே வாங்கினார். ஆம், அவரே ஆவியானவராலே முத்திரை போட்டார். உலகத்திலும், அதாவது இந்த உலக ஜனத்தின் வாழ்க்கை போக்கில், அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூதாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் உலகத்தில் என்ன இருக்குது, பொருட்கள் இருக்குது இல்லையா, பலவிதமான பொருட்கள், பணம், பொருட்கள், வீடு, வாசல், காணி, சகலது, நகை, நிச்சயம் அது பொருள் தானே. அன்பு கூறாதிருங்கள். நகை போட வேணாம் என்று சொல்லலை, அதில் அன்பு கூர்ந்தே அதுலேயே மூழ்கி போகாத. பிறகு பார்க்குற நேரம் நான் ஒன்று, மூக்கு மட்டும்தான் உனக்கு தெரியுது, நகையால் எல்லாத்தையும் இன்னும் மூடி வச்சிருக்கிறாய். நான் இறை செய்ய, நீ யாரம்மா, என் பெயர் நகை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆண்டவர் எதையும் அது இல்லை இது இல்லை இதை தொடாத அப்படி என்று சொல்லவில்லை. அதில் மூழ்கி போகாது, உலகத்தால் பிடிபடாது. தாமரையிலே தண்ணீரிலே இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீர் தாமரை இறையிலே அங்கு உள்ளுக்கு போய் கரைப்படுத்துவதல்ல. சபை உலகத்திலே இருக்கலாம், ஆனால் அந்த உலகத்தால் கரைபடக்கூடாது. உலகம் சபைக்குள்ளே வர நாங்கள் விட்டவே கூடாது. ஆனால் ரசிக்கப்படாதவர்கள் வருவார்கள், அது இது செய்கிறவர்கள் வருவார்கள், அவர்களை தடை பண்ண வேண்டாம். வெத்தலை பார்க்க போடுறவனோ, பீடி குடிக்கிறவனோ, கட்டியான குடிகாரனோ, விபச்சாரக்காரனோ வரட்டும், நீ முதலாவது அவனை அங்கே சந்தித்து அவனுக்கு சத்தியம் சொல்லி நீ சுவிசேஷ ஊழியத்தை நீ செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷ ஊழியத்தை வெளியிலே செய்தால் அந்த நிலையிலே இருக்கும், அதாவது அந்த பாவப்பிடியில் இருக்கும், பீடி குடிக்கிறதுலையோ சாராயம் குடிக்கிறதுலையோ அல்லது ஏதோ ஒரு வேசித்தனத்திலோ இருக்கும் அந்த சகோதரன் அந்த நிலையிலே சபைக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை தானே, இல்லையா? ஆம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலையை செய்கிறதில்லை, சுபசேஷனுடைய வேலையை செய்கிறதில்லை. அதனாலே பலதரப்பட்ட ஜனங்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். படம் பார்க்கிறார்கள். இனி மற்றவர்கள் பார்க்குற நேரம் என்ன சொல்லுவார்கள், என்ன இது அங்கே கண்டிப்பே இப்போ இவன் இவன் படம் பார்க்குறான். யாருக்கு கெட்ட பேர், முதலில் ஆண்டவருக்கு, அடுத்தது எல்லா தேவனுடைய ஜனத்துக்கும். இப்படித்தான் போல இருக்கு சொல்லுவாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அப்ப மற்ற எல்லாருக்கும் இப்படிதான். எவ்வளவு கெட்ட பெயர் என்று பாருங்க. சில சொல்றிய பிரதர், எனக்கு ஒன்றுமே செய்யலாம், என் மகன் வந்து இந்த சினிமாவை அதையும் வினை போட்டுகிட்டே இருக்கிறான், நான் என்ன செய்கிறது? நான் உன்னிடத்தில் கேட்குறேன், முதல்ல வீடு யாருடையது? என்னுடையது பிரதர். அந்த அதிகாரத்தை உடையாள் நீ தான். அப்படியானால் நீ அங்கே கொண்டு வருகிற அந்த சினிமா, அந்த படச்சியோ, அந்த கேசட்டுகளையோ, டிவிடியோ தூக்கி ஒற்றி அதோட யூஸ்ன்னு வெட்டி கொண்டு போகும். கவனம் மச்சாக்கிறது, வளவுக்குள்ளே கறிகிறது. அவன் கோவிப்பான் போகிறத. ஆ, அப்போ உலக விலைக்கு இருக்கிற எல்லா பேயும் உன் வீட்டுக்குள்ளே நீ அனுமதிக்கிறாய் தானே? உன் வீடு சாபத்துக்குள்ளாய் வர நீ அனுமதிக்கிறாய் தானே? சரி, இதுக்கு பிறகு தேவன் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். சாபத்துக்கீடானதை நீ உள்ளே கொண்டு போக அனுமதித்தாய், தேவன் முதலில் கேட்பது உன்னிடத்திலே, உன் மகனிடத்திலே அல்ல. அந்த சகோதரன் தகுப்பனை சுட்டு தாயை கழுத்தை வெட்டி இன்னமும் அவருடைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவர் உள்ளே வைத்திருந்தது சாத்தானினுடைய தொழுது கொள்ளும் படங்கள் சகலது யாரும் சபையிலே இருந்தார். ஆவிக்குரிய சபையிலே கள்ளமாக அந்த இதுகளை செய்தார். சாத்தான் தருணம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் தகப்பன் ஒரு பெரிய பிரிகேடியர் ஆமி, நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன், கள்ளமாக அவர் வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே செய்தார். இவர்கள் அறியவில்லை. இன்றைக்கு உன்னுடைய சொத்தாக இருந்து உன் வீட்டிலே அனுமதிக்கிறது சாத்தானின் காரியம் எதுவோ, தேவன் முதலாவதாக ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட அந்த பழத்தை அந்த பாம்பினிடத்திலிருந்து பெற்றாலும் தேவன் வந்து முதலாவதாக வேர் ஆர் யூ, எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு கதைச்சது யாரோடு? ஆதாமோடு. நீதான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அல்லது புருஷன் சொந்தக்காரர், நீங்கள் அதை தடை பண்ணாவிட்டால் அந்த பிசாசு உள்ளே கொண்டு வர சாபங்கள் அனைத்தும் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ அனுமதித்தாய், தேவன் அனுமதித்தே தீருவார். எதை நீ அனுமதிக்கிறாயோ அதை தேவன் அனுமதிப்பார், எதை நிற்பாட்டுகிறாயோ தேவன் அதை நிற்பாட்டுவார். வெரி சிம்பிள் பிரதர். என்னண்டு இனி அவன் அதனால் குறுகி போயிடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பேன் என்ன? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு கொத்தட்டும், நக்கட்டும் பாம்பு, முதல்ல நக்கி விடும். நல்ல பாம்பு இருக்கே வர்றத. என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். வீடுகளிலே சீட்டு போடுறது, அது போடுறது, இது போடுறது, எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. கடிகாட்டங்கள், மதுகளை மீதுகளை போல எல்லாத்துக்கும் ஒரு பாட்டி உண்டு. நினைக்கிற வை பாட்டியை வச்சு போட்டு உன்னுடைய சாட்சியை சொல்லு, உன்னுடைய தேவனுடைய வசனத்தை கொடு. அந்த இடத்துல ஒரு 5-10 நிமிஷம் கொடு. அவன் வந்திருந்துட்டு விருப்பம் இல்லாமட்டாலும் கேட்டுட்டு போட்டும். இது அப்படி இல்லை, யோசிச்சு பாருங்க. கெட்டுக்கிறோம் நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பங்களை எல்லாவற்றையும். உலகம் அதுக்குள்ளே கிடக்கிறது. அதான் இது இயேசு சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூடாதிருந்த ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவனிடத்து பிதாவின் அன்பு இல்லை. கவனமாக கேள்கோ, இஃப் யூ லவ் த வேர்ல்ட், நீ பொருட்களையும் பணத்தையும் நகையையும் அதையும் இதையும் உன் ஆடுகளையும் கூடுதலாக நேசித்த உடனே பிதாவினிடத்துக்கு பிதாவின் மட்டில் உனக்கு இருக்க வேண்டிய அன்பு உன்னிடத்திலே அற்று போய் அது இல்லாமல் போகும். The love of the Father will not be in you. இது ஆவியானவரின் வார்த்தை. இப்பொழுது நீ உலகத்திலே அன்பு கூறுகிறாய், பிதாவி என்று நீ சொல்லலாம். உன் இருதயம் அவரோடு கனெக்ட் பண்ணப்படுறதல்ல, தொடுக்கப்படுகிறதல்ல, வாய் மட்டும், தொண்டையாலே கூப்பிடுகிறாய், தகப்பனே. என்ன தகப்பனே? சினிமாவை கூப்பிடு அல்லது வேற ஏதாவதையும் கூப்பிடு. நடிக்கிறார்கள், நடிக்கத்தானே வேணும். நடிகர்கள் நடிகைகளை ஒரே பார்த்து கொண்டிருந்தா, அவர்களும் நடிக்கிறார்கள் பணத்துக்காக, அது உண்மையானதல்ல. எச்சனை உலகத்தின் காரியங்கள் தந்திரமாக சினிமா பாடல்களின் மியூசிக் எல்லாம் சபைக்குள்ளே வருகிறது. ஆம் சகோதரர்களே, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு நமக்குள்ளே. அப்போ நாங்கள் எப்படி இப்படி இப்போ இதை தப்பி நாங்கள் தப்பி இருப்பது? லூக்கா 9:23,
சிலுவை சுமந்த ஜீவியம் எங்களை நாங்களே வறட்சி ஜீவிப்பது. கலாத்தியர் 5:24 சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உடையவர்கள் தங்கள் பழைய மனுஷனை மாம்சத்தை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 4:14 மிக அற்புதமான ஒரு வார்த்தை பவுல் சொன்னார். கலாத்தியர் 4:6-16
நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கிறேன். அந்த வாழ்க்கையை என்னை தொட முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். ஆகையால் அவர்கள் எதையும் காட்டி என்னை இழுத்து கொள்ள முடியாது.
உஜு படம் தானே, கொஞ்ச நேரம் இருங்க. இல்லை, இதை தியானம் பண்ணு.
பவுல் என்ன சொல்கிறான்? நான் உலகத்தை பார்க்கும் பொழுது அது சிறுவையில் தொங்குறதை காண்கிறேன். இவர்கள் வாழ்க்கை உலகம் என்னை பார்க்கும் பொழுது மறுபடியும் சிலுவையில் தொங்கும் ஒரு பவுலை அவர்கள் காண்கிறார்கள்.
இவன்கிட்டையும் போகலாமா? அவன் ஒரு சரியான எந்த நேரமும் இயேசு இயேசு ஒன்று தெரியுமா, கிட்டே வரமாட்டார்கள்.
உன்னுடைய பழைய நண்பர்கள் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்களா? அப்படியானால் நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் ஜீவிக்கவில்லை. இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை பிரித்தெடுக்கவில்லை, சுத்திகரிக்கவில்லை. இன்னுமாக பிள்ளைகள், நீங்கள் எத்தனையோ இதுகளுக்கு போகிறீங்க, டியூட்டரிஸ் அந்த இடங்களுக்கு, உங்களுக்கு டியூஷன்ஸ் அது இதுக்கு, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாயிருக்கணும்.
அவங்களை போல பேசி, அவங்கள போல பார்த்து, அவங்கள போல ஹிழ்வண்டு சிரித்து, அவங்கள போல உடுத்தி நீங்கள் போனால் ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை.
அவர்களை பார்த்துட்டு மற்ற உலகத்தாரை வெட்டிட்டு போங்கன்னு நான் சொல்லலை.
எப்படியாவது நீங்கள் அவரை வெல்ல வேணும், ரெடியாக இருக்க வேணும். உங்களுக்கு எதையாவது அவர்களுக்கு கொடுப்பதற்கு இதை கேட்டு பாருங்கள். இதை கேட்டு பாருங்கள். இதை போட்டு கொண்டு சும்மா போட்டு பாருங்கள். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார் சகோதரர்களே.
இப்படிப்பட்டவர்களை விட்டு பிரிந்துவார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை போக்கை நீ பின்பற்றாதே, அதை இச்சிக்காதே, அதை விரும்பாதே, அதில் அன்பு கூறாதே. அது உன்னை இழுத்து போடும், கொண்டை புதைக்கும், சூரியனை புதைக்கிற மாதிரி. Why do you want that? அதுக்கு பிறகு வந்த பிசாசை யார் விரட்டுறது? யார்
சகோதரர்களே?
முதலாம் யோவான் 4:5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்பொழுது உனக்கு விளங்குறதா? உலகத்தை ஜெயிக்குமாட்டால் என்னண்டு?
இந்த உலக ஜனத்தின் வாழ்க்கை போக்கு அதிலே பிடிபடாமல் உலகத்தாலே பிறந்தது ஒவ்வொரு மறுபுறம் படைந்த தேவனுடைய பிள்ளையும் அதை ஜெயித்தே ஆகுவார்கள்.
ஆனால் அடுத்த வசனம் கூறுகிறது என்னத்தினாலே நாம் ஜெயிக்க போகிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்றே உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அதோ பார்த்தீர்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாச ஜீவியத்தினால் உலகத்தை ஜெயிக்க போகிறார். விசுவாச ஜீவியம் எப்படி வரப்போகிறது? நாளாந்தம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அதை மறுபடியும் மறுபடியும் கேட்கிறதுனால. Faith comes by hearing and hearing by the word of God. விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனால் வரும், தொடர்ந்து கேட்கிறதுனாலே வரும். பேசப்படுகிற வார்த்தை சில சமயங்களில் வேத புத்தகத்தை நீ பிரதமாக வாசிக்க வேண்டும். அதை கேட்க கேட்க விசுவாசம் வரும். அதிகமான உங்களுக்கு மீட்கப்பட்டவர்கள் இதை சொல்லட்டுங்கிற அந்த வார்த்தை மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. ஏன்? தேவனுடைய வார்த்தையை நான் அதில் வாசிக்கிறேன். அது கேட்கும் பொழுது உனக்கு விசுவாசம் வருகிறது. ஆம், தண்ணீர் நீ நடக்கும் பொழுது, அது கூடாக போகும் பொழுது அது உண்மையில் புரளாது. அது தேவனுடைய வார்த்தை. அதை கேட்கும் பொழுது உன் விசுவாசம் விளம்புகிறது. அது மட்டுமல்ல, புதைந்திருந்த சூரியங்களும் வெளியிலே வருகிறது. ஸோ விசுவாசத்தின் மூலமாகவே இந்த உலக வாழ்க்கைக்கு நீ ஜெயிக்க போகிறாய். கவனமாயிரு, சுனாமி தண்ணீர் மாதிரி சூழ்ந்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கை ஜனங்கள் மத்தியிலே. அதுவும் போதா குறைக்கி சர்ச்சுக்கு உள்ள வாராக்களும் அவங்களும் இதில் பின்னப்பட்டிருக்கிறாங்க. பி வெரி கேர்ஃபுல், மிக கவனமாயிரு, மிகவும் மிகவும் கவனமாயிரு. தேவன் இன்றைக்கு உன்னை எச்சரிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை போக்கை விட்டு பிரிந்து வெளியிலே வா. அப்பொழுது நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள், அவர்களின் குமாரர்களும் குமார்த்திகளும் ஆயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தகப்பனாயிருப்பேன். அது பார்த்தீர்களா? அப்படி சொல்லி எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறவர் நாங்கள் மறுபடியும் போய் பிரிடப்பட்ட பண்ணி சொன்னால் என்ன நிலை? உலகச்சிலை அன்பு கூறாதே. இந்த உலகச்சிலை உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். உனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். Greater is he who is in you than he who is in the world. ஆயானே, அருமையான சோதரனே, தேவன் உங்களை எச்சரித்து வழிநடத்தி கொடுங்க. அவரை சேர்ந்து கொள்ளுங்கள். வாக்கு சட்டத்தை நிறைவேற்றுங்கள். உலகத்திலும் அது உண்டானவைகளிலும் அன்பு கூறாதே. இன்றைக்கு தேவன் பேசுவது உன்னோடு இருக்கட்டும். இதை மறவாதே. மறுபடியும் Praise the Lord.